الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم، وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد. صلى الله عليه واله وازواجه وذرياته واصحابه واهل بيته اجمعين. واوصيكم عباد الله واياي اولا بتقوى الله، ان التقوى روض الامور، واتقوا الله سرا وعلانيا. اما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرانه الكريم: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يطع الله والرسول فاولئك مع الذين انعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين، وحسن اولئك رفيقا. صدق الله العظيم.
சர்வ புகழ புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் பெயரை கூறி என்னுடைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாமும் எம் உயிரிலும் மேலான ஹதரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் அடிச்சோடுகளை அனுவலவும் பின்னர் நாடு தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாமி ஓன்கள், சபவு சாபியங்கள், நல்லடியார்களான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. அல்லாஹுவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுவினுடைய மாளிகையிலே, அல்லாஹுவினுடைய வீட்டிலே நிரநாட்டு வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து தப்புவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறு அடியை நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்து கொள்வான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா இந்த உலகத்திலே எம் எல்லோருக்கும் குறுகிய ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த குறுகிய ஒரு வாழ்க்கையிலே அழிவே முடிவே இல்லாத ஆஃபராவுடைய வாழ்விலே நாம் எல்லாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த உலக வாழ்விலே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான மூன்று பருவங்கள், அந்த மூன்று பருவங்களிலும் பெருமதியான ஒரு பருவம் வாலிப பருவம். அல்லாஹ்வு சுப்ஹானஹு வதஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற மூன்று பருவங்களை பார்ப்போம் என்றால், இளமை பருவம், வாலிப பருவம், வயோதிக பருவம், இந்த மூன்று பருவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த மூன்று பருவங்களிலும் ஆரம்ப முதலாவது பருவம் இருக்கிறது இளமை பருவம், பெரியவர்களுடைய உதவிகள் தேவைப்படக்கூடிய பருவமாக இருக்கிறது. எங்களுடைய சின்ன சிறார்கள் இளமையாக இருக்கின்ற போது அவர்களுடைய பெற்றோர் தந்தையோடுதான் பள்ளிக்கு அவரை அந்த புள்ளியை கொண்டு வருவார். அப்படியான ஒரு இளமை பருவம், பலவீனமான பருவம். அதே போன்று மூன்றாவது பருவத்தை எடுத்து பாருங்கள், வயோதிக பருவம். அந்த வயோதிக பருவத்திலே எந்த வாப்பா பள்ளிக்கு மகனை கூட்டிக் கொண்டு வந்தாரோ அந்த வாப்பாவை மகன் கூட்டிக் கொண்டு வருவார். மகன் சிறிய வயதிலே பலவீனமாக இருந்தால் வயது வருவது அந்த
வாப்பா பலவீனமாக மாறுகின்றார், அந்த மகன் அவரை கூட்டி வருகின்றார். எனவே ஆரம்ப பகுதியின் பலவீனமான ஒரு பகுதி, கடைசி பகுதியின் பலவீனமான ஒரு பகுதி, அதற்கு இடையில வரக்கூடிய வாலிபம் என்ற பருவம் இருக்கிறது. அது ஒரு பெருமதியான பருவம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சூழ இருந்த அநேகமான சஹாபாக்கள் வாலிபர்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வகையை எழுதக்கூடிய அநேகமான சஹாபாக்கள் வாலிபர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தவர்கள், பணிவிடை செய்த அநேகமான சஹாபாக்கள் வாலிபர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவரக்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நன்மாராயம் சொன்னார்கள். அந்த அநேகமான சஹாபாக்கள் வாலிபர்கள். எனவே வாலிபம் என்று சொல்லக்கூடிய பருவம் இருக்கிறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு பருவம். நானும் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே வாலிப வயதுடையவர்களாக இருக்கலாம், இளமை பருவமுடையவராக இருக்கலாம், வயோதிக பருவமுடையாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நாங்கள் ஒரு நாள் மௌத்தானால் அல்லாஹ் எங்களை வாலிபர்களாக ஆக்கித்தான் சுவர்க்கத்திலே நுழைவிக்கிறான். சுவர்க்கம் நுழைந்ததற்கு பின்னால் யாரும் வயோதிபர்களாக ஆகுவது கிடையாது. எப்போதும் வாலிபராகவே இருங்கள். பல ஆயிரம் வருடங்கள் சென்றாலும் உங்களுடைய வயது மாறாது. வாலிபம் வாலிபமாகத்தான் சுவர்க்கத்தில் இருக்கும். பெண்களாக இருந்தால் பெண்களையும் அல்லாஹ் கன்னிகளாக ஆக்கித்தான் சுவர்க்கத்திலே நுழைய வைக்கிறான். அந்த பெண்களை நாங்கள் கன்னிகளாக ஆக்கித்தான் அல்லாஹ் அந்த பெண்களை சுவர்க்கத்திலே நுழைய வைப்பதாக குர்ஆனிலே சொல்லுகின்றான். எனவே இந்த உலகத்திலே வாழுகின்றோம் பல வயதுடையவர்களாக, ஆனால் மௌத்தாகிவிட்டால் அல்லாஹ் எங்களை சுவர்க்கத்துக்குரியவர்களாக தகவல் செய்து விட்டால், சுவர்க்கம் செல்வதற்கு அல்லாஹ் தெரிவு செய்திருக்கின்ற வயதில்லை, இந்த வாலிபம் தான். அது மாத்திரமல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைய மறுமை நாளிலே ஒரு மனிதனிலே முக்கியமான நாலு கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளிலே ஒரு கேள்வி வாலிபம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே எங்களிடத்திலே விசாரிப்பான். மாலிகுல் முல், அரசர்களுக்கெல்லாம் அரசன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் நிப்பாட்டப்படுகின்ற போது அல்லாஹ் எங்களை விசாரிப்பான். அதுக்கு மேல ஒரு மேல் முறையீடு செய்வதற்கு நீதிமன்றம் ஒன்று கிடையாது. அல்லாஹ் கொடுத்த தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. எண்ணி கொடுக்கப்பட்ட முடிவுகளும் அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கும் இந்த உலகத்திலே முடிந்து விட்டால் நாம் எல்லாம் மௌத்தாகி விடுவோம். மௌத்தா போனதுக்கு பின்னால் அல்லாஹுக்கு முன்னால் நாளைய வருகையிலே விசாரணை இருக்கும். அந்த விசாரணையிலே முக்கியமான நான்கு கேள்விகள், அதிலே ஒரு கேள்விதான் எங்களுடைய வாழ்நாளை பற்றி அல்லாஹ் விசாரிப்பார். வாழ்நாளை பற்றி விசாரிக்கின்ற அல்லாஹ் அதனோடு சேர்த்து என்னுடைய வாலிபத்தை பற்றியும் அல்லாஹ் விசாரிப்பான். இந்த இரண்டு கேள்வியும் பாருங்கள். ஆயுளை பற்றி அல்லாஹ் விசாரிக்கிறான் என்றால் ஆயுளுக்குள்ளே வந்து போகின்ற வாலிபம் வாலிபத்தை ஏன் அல்லாஹ் தனியாக விசாரிக்கிறான்? ஆயுளை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்டு விட்டால் அந்த ஆயுளுக்குள் இருக்கின்ற வாலிபம் அடங்கி விடுகிறது. ஆனால் வாலிபத்தை அல்லாஹ் ஏன் தனியாக விசாரிக்கிறான் என்றால், வாலிபம் என்பது பெருமதியான பருவம் என்பதை அந்த ஹதீஸ் எடுத்து காட்டுகிறது. எனவே ஒவ்வொருவரும் இந்த இளமையில் இருக்கக்கூடியவர்கள் வாலிப பருவத்தை அடைவீர்கள். வாலிப பயத்தை அடைந்து வயோதிக பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் நாளைய மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் வாலிபத்தை பற்றி முழுக்க முழுக்க ஜவாபு சொல்லியே ஆக வேண்டும். அப்படி பதில் சொல்லவில்லை என்றால் வைத்த காலை அடுத்த இடத்துக்கு நகர்த்த முடியாது. அப்படிப்பட்ட பெருமதியான ஒரு பருவம் தான் வாலிபம். சமூகத்தின் உயிர் நாடி என்று சொல்வார்கள், சமூகத்தின் முதுகெலும்பு என்று சொல்வார்கள், எதையும் செய்யக்கூடிய வயது என்று சொல்வார்கள். நாங்கள் எல்லோரும் விரும்பக்கூடிய வயதும் வாலிபம் தான். எனவே அப்படி பெருமதியான ஒரு பருவம் தான் இந்த வாலிபமாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்கள், இந்த வாலிபத்தை நல்ல முறையிலே நாம் கழித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த வாலிபம் என்பது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற விலை மதிக்க முடியாத ஒரு நியமத் அருளாக இருக்கிறது. எந்த நியமத் விசாலமாக இருக்கிறதோ, எந்த நியமத் அதிகமாக இருக்கிறதோ, அந்த நியமத்தை பற்றிய கேள்வியும் கடினமாக இருக்கும். சாதாரண நியமத்துக்கெல்லாம் கேட்கின்ற கேள்வி சாதாரண கேள்வியாக இருக்கும். ஆனால் எந்த அளவு விசாலமான நியமத் அல்லாஹ் பெருகட்டின நியமத்துக்களை தந்த அந்த நியமத்தை பற்றி அல்லாஹ் அதிகமாக விசாரிப்பான். எனவே வாலிபம் என்பது பெருமதியானது. அதை நாளே வறுமையினாலே அல்லாஹ் எங்களுக்கு விசாரிக்க இருக்கிறான். ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் நல்ல ஒரு சிறந்த உதாரணத்தை குர்ஆனில் எங்களுக்கு படிக்கலாம். ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு வாலிபர். எப்படி சிறந்த வாலிபர் என்றால், கண்ணியமான அல்லாஹ்வே நல்லடியார்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னால் வாழ்ந்த மிஸ்ர் நாட்டினுடைய அரசன் அவருக்கு கீழே வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது அந்த காலத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகு பார்ப்பதற்கு அழகான அழகுடையவர்களாக இருந்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு பார்க்க அழகாக இருப்பார்கள். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு பார்க்க பார்க்க அவருடைய அழகுகள் கூடிக்கொண்டே போகும், மீண்டும் பார்க்க தோன்றும், அப்படி அழகுள்ளவர்கள். எனவே ஒருமுறை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரசனுடைய மனைவி பார்க்கின்ற போது அந்த அரசனுடைய மனைவியை உள்ளத்திலே வருகிறது, இந்த யூசுப் என்ற வாலிபரோடு நான் தப்பான முறையை நடக்க வேண்டும் என்று அந்த பெண் உள்ளத்திலே எண்ணம் தோன்றுகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த வாலிபரோடு நடந்து கொள்ள தப்பான முறையில் நடந்து கொள்வதற்காக வேண்டி பல மொழி பல வழிகளிலே முயற்சி பண்ணுகிறாள் அந்த பெண். ஒரு சந்தர்ப்பத்திலே அரசனுடைய அந்த வீட்டில் இருக்கின்ற எல்லா வாயல்களையும் மூடிவிட்டு ஹலரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தப்புக்கு அழைக்கின்ற போது ஹலரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன் என்று ஹலரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூடின கதவு வரைக்கும் ஓடுகின்றார்கள். எவ்வளவு பெரிய முயற்சி என்று பாருங்கள். மூடின கதவுதானே, அதுவரைக்கும் நாங்கள் சென்றால் எங்கே அந்த கதவு திறப்பட போகிறது என்று யோசனையில் இருக்காமல் மூடின கதவு வரைக்கும் அவர்கள் நாங்கள் நகர்வோம், அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு இருக்கிறது என்று அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய முயற்சியை கைவிடவில்லை, முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் அதற்கு பின்னால் வெற்றியை கொடுத்தான். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கதவிடத்தில் சென்றதும் அந்த கதவு தானாக திறப்படுகிறது. திறப்பட்டதற்கு பின்னால் அரசன் என்ன செய்கிறான், முன்னால் இருக்கிறான் அந்த வாயிலே என்ன என்று கேட்கின்ற போது அரசனுடைய மனைவி சொல்கிறாள், இந்த யூசுப் என்ற வாலிபர் என்னை பாவத்துக்கு அழைத்தார், எனவே நான் பாவத்துக்கு இணங்கவில்லை, அதனால் இந்த வாலிபர் ஓடுகிறார் என்று சொன்ன போது உடனே அந்த அரசன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிடித்து அப்படியே சிறையிலே போடுகின்றான். உண்மையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும் என்ன நடந்தது என்று, நிரபராதியாக சிறைக்குள்ளே போகிறார். ஆனால் அல்லாஹ் கைவிடவில்லை, அல்லாஹ்வுடைய உதவி எப்போதும் இருக்கிறது, அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்தால் அந்த உதவியை நிகழ்ப்பதற்கு யாரும் கிடையாது. அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யாமல் எங்களை விட்டுவிட்டால் எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது. எனவே அல்லாஹ் மாத்திரம் தான் உண்மையான உதவியாளன். இன்னைக்கு சில பெற்றோர்கள் இருப்பார்கள், வாலிபர்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சாதாரண ஒரு வயது வருகின்ற வரைக்கும் தான் உதவி பண்ணுவார்கள், அதுக்கு பின்னால் அவனுக்கு தேடையிலும் கஷ்டப்படையிலும் ஏதாவது தேடிக்கொள் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை சொந்த வாக்குப்பாவமாவை கைவிட்டுருவாங்க. ஆனா அல்லாஹ் அந்த உலகத்துல யாரையும் கைவிடுவது கிடையாது. அல்லாஹ் மாத்திரம் தான் உண்மையான உதவியாளன். இங்க மாத்திரம் அல்ல, மௌத்துக்கு பின்னாலும் அல்லாஹ் தான் உதவியாளன், கஷ்டத்தின் போதும் அல்லாஹ் தான் உதவியாளன், நாங்கள் நல்லதாக இருக்கின்ற நிலைமையிலும் அல்லாஹ் தான் உதவியாளன். எனவே அந்த அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கைவிடவில்லை. இக்கட்டான ஒரு கட்டம் ஹலரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரபராதியான சிறையிலே அழைக்கப்படுகின்றார்கள். சிறைக்குள்ளே சென்றதுக்கு பின்னால் ஹலரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கே சில வாலிபர்களை பார்க்கின்றார்கள். அங்க போய் பார்த்தா வெவ்வேறு குற்றங்களுக்காக இரண்டு வாலிபர்கள் சிறையில் இருக்கின்றார்கள். அந்த இரண்டு வாலிபர்களும் ஏனைய வாலிபர்களும் சேர்ந்து சொல்கின்றார்கள், நீங்க தப்பு செஞ்சுட்டு சிறைக்கு வந்த மாதிரி விளங்கையிலேயே, நீங்க நல்ல ஒரு மனிதரே, உங்கள்கிட்ட நல்ல குணங்களை நாம பார்க்கிறோமே என்பதாக சிறைக்குள்ள இருக்கின்ற எல்லா மக்களும் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நிரபராதி, நீங்கள் நல்லவர்கள், நீங்கள் தப்பு செய்து விட்டு சிறைக்குள்ள வரையிலேயே என்று எல்லோரும் சிறைக்குள்ளே இருந்து அவருக்கு புகழாரம் சூட்டுகின்றார்கள். கண்ணியமானவர்களே பார்க்கல் அல்லாஹ் உதவியை. அதற்கு பின்னால் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சில வருடங்களுக்கு பின்னால் வெளியிலே வருகின்றார்கள். வந்ததுக்கு பின்னால் அரசன் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறான். அரசன் அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய எல்லா பெண்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறான். அந்த பெண்களிடத்திலே அந்த அரசன் கேட்கிறான், பெண்களை கூப்பிட்டு கேட்கிறான், இப்படி அறையெல்லாம் மூடின சந்தர்ப்பத்தில் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்? எல்லா பெண்களும் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக எந்த ஒரு தப்பான விடயத்தையும் எந்த ஒரு கெட்ட விடயத்தையும் இந்த வாலிபுரத்திலே நாங்கள் கண்டதே கிடையாது என்பதாக எல்லா பெண்களும் ஒருமித்த குரலிலே சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விடவில்லை. எந்த பெண் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவத்துக்கு அழைத்தாலோ அந்த பெண்ணுடைய வாயாலேயே அல்லாஹ் உண்மையை சொல்ல வைக்கிறான். قالت امرأة العزيز الآن அரசனுடைய மனைவி இதில பேசுறான். அரசனுடைய மனைவி சொல்றா, وإنه لمن الصادقين, யூசுப் என்ற வாலிபர் நல்லவர், அவர் உண்மையை சொல்லியிருக்கிறார். அவர் அன்றைக்கு சொன்னது உண்மை, இன்றைக்கு சொன்னது உண்மை, நான் அன்றைக்கு சொன்னது பொய், இப்ப சொல்றதுதான் உண்மை. பல வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹ் அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறைக்குள்ளேயும் உதவியை கொடுக்கிறார். சிறைக்கு வெளியே வந்ததுக்கு பின்னால் எல்லா பெண்களுடைய மாயாலையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நல்லவருக்கு அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். அதனை அடுத்து அரசனுடைய மனைவி, எந்த மனைவி அரசனுடைய மனைவி பாவத்து கிடைத்தாலோ அந்த மனைவியுடைய வாயாலேயே அல்லாஹ் உண்மையை சொல்ல வைக்கிறான். அதற்கு பின்னால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாலிபர் நடந்து கொண்ட முறையை குர்ஆன் சொல்லி தருகிறது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை மார்பு தட்டி பேசவில்லை. தான் பல வருடங்களுக்கு பின்னால் நிரபராதையாகி வெளியே வந்ததற்கு பின்னால் தன்னை மார்பு தட்டி பேசிக் கொள்ளவில்லை. மாறாக அவர் அல்லாஹ்வை புகழ்கின்றார். வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ இல்லா மா ரஹிம ரப்பி இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், நஃப்ஸ் இருக்குது, ஒரு மனிதனுடைய ஆன்மா இருக்குது, பாவங்களை கண்டா தாயக்கூடிய ஆன்மா தான். பல வகையான ஆன்மா இருக்கும். சில ஆன்மா நன்மைகளை செய்யக்கூடிய நஃப்ஸு, சில நஃப்ஸு எப்படி நன்மைகளை செய்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நஃப்ஸு, இன்னும் சில நஃப்ஸுகள் எப்படி என்றா பாவத்தின் பக்கம் செல்லக்கூடிய நஃப்ஸு, பாவம் செய்ததுக்கு பின்னால் கவலைப்படக்கூடிய நஃப்ஸு, இன்னும் சில நஃப்ஸு பாவத்திலே மூழ்கியது. எனவே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார், நிச்சயமாக இந்த ஆன்மா பாவங்களை கண்டால் சாயக்கூடியதுதான், ஆனால் இல்லாமா ரஹிம ரப்பி, ஏன் ரப் எனக்கு இறக்க காட்டியிருக்கிறான், ஏன் ரப் இந்த பாவத்துல விட விடாம பல வருடங்கள் இந்த சிறைக்கு அனுப்பினான், ஏன் ரப் என்னோட இறக்கம், இந்த பாவத்துல விழுந்தா நான் அல்லாஹ்விடத்தில் ஒரு குற்றவாளியாக மாற்றிக்கொள்வேன், அதனால் இந்த பாவத்துல விழாம அல்லாஹ் சில வருடங்கள் இந்த சிறையில போட்டது, அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டித்தான் இந்த சிறைக்கு அனுப்பினான். ஒரு பாவத்தை செய்யாத்தால சில வருடங்கள் சிறையில இருந்தார்கள். அதுக்கு பின்னால் அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக இந்த ரப்பு இரக்கமானவன், என்னை மன்னிக்க கூடியதாக ஹதரத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை ஓவியப்படுத்துகின்றார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்களே, ஹதரத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த உதவி அல்லாஹ் நிச்சயமாக அநியாயமாக யாராவது சிறை பிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் உதவியை கொடுப்பான். எனவே அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்களே, இந்த வாலிபம் என்பது அல்லாஹுக்காக வேண்டிய வாலிபத்திலே நாங்கள் வணக்கம் செய்வதிலே தம்முடைய வாலிபத்தை கழித்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் நாளைய வறுமையிலே அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான், நாளைய வறுமையிலே அல்லாஹ் சுவர்க்கத்தை
அப்படிப்பட்டவர்களாக
அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன் சொல்றான், யார் அல்லாஹ் ரசூலுக்காக வாழ்கிறார்களோ இந்த உலகத்துக்காக அல்ல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பணங்களுக்காக அல்ல, இந்த உலகத்துல உள்ள சொத்து செல்வங்களுக்காக அல்ல, படைச்சரம்புக்காக அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக அந்த உலகத்துல யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அல்லாஹ் சொல்லுகின்றான், இவர்களினாலே வறுமையினாலே அல்லாஹ் அருள் செய்த நபிமார்களோடு அல்லாஹ் பாட்டுவான்.
அல்லாஹ்
இந்த குர்ஆன் ஆயத்தை சொல்லிவிட்டு எப்படி தெரியுமா முடிக்கிறான்,